விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 41.
தினதருமை அன்புள்ளங்களை, செப்டம்பர் 28 இப்புதனன்று பசியிலிருந்து விடுதலை பெறும் நாள் உலகின் பல நாடுகளில் சிறப்பிக்கப்படுகின்றது. பசி என்ற அரக்கனை இவ்வுலகிலிருந்து முற்றிலும் விரட்டி அடிக்க முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்த 2006 முதல் இந்த உலக நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த முயற்சியை துவக்கியவர்கள் உருவாக்கியுள்ள ஒரு வலைதளத்தில் உலகில் பசி நிலவுவதற்கு 5 காரணங்களை கூறியுள்ளனர். முதல் காரணம் நம் அனைவருக்கும் தெரிந்த காரணம், அதாவது வறுமை. 2வது காரணம் ஆயுதம் தாங்கிய போர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. போர்களின் விளைவாக உருவாகும் பசி கொடுமையையும், இந்த உலகத்தை ஆக்கிரமித்துள்ள போர் வெறி என்ற தீய ஆவியை எவ்விதம் விரட்ட முடியும் என்பதையும் இன்றைய விவிலிய தேடலில் நாம் சிந்திக்க முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, இன்று நடைபெற்று வரும் போர்களில் உள்ளத்தை துன்புறுத்தும் ஓர் அநீதி தொடர்ந்து இடம்பெறுகின்றது. அதாவது, இப்போர்களை துவக்கியவர்கள் தொடர்பவர்கள் எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக வாழ்கின்றனர். ஆனால் இந்த போருக்கு எவ்வகையிலும் தொடர்பில்லாத அப்பாவி மக்கள், குறிப்பாக குழந்தைகள், உணவின்றி, நீரின்றி, வீடின்றி உறவுகளை பறிகொடுத்து வாழ்கின்றனர். ஏமன் நாட்டில் நிலவி வரும் போரினால் குழந்தைகள் ஊட்டச்சத்து ஏதுமின்றி துன்புறுகின்றனர் என்ற செய்தி சென்ற வாரம் வெளியானது.
போரின் விளைவாக உணவின்றி, நீரின்றி மக்கள் துன்புறுவதை சிந்திக்கும் போது பசி ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் கூறியது நம் நினைவுக்கு வருகின்றது. இவ்வாண்டு ஜூன் 13 ஐநாவின் உலக உணவு திட்டம் அலுவலகத்தில் திருத்தந்தை அவர்கள் வழங்கிய உரையில் போருக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பு குறித்து தெளிவாகவும் கடுமையாகவும் பேசினார்.
இன்று உலகின் பல பகுதிகளில் நிகழ்ந்து வரும் மோதல்களை தீர்க்க பேச்சுவார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை விட போர்க்கருவிகளையே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அரசுகள், போராடும் குழுக்கள், பன்னாட்டு அமைப்புகள் அனைத்தும் ஆயுதங்களை அதிகம் சார்ந்திருப்பதால் போர்க்கருவிகள் நாடுவிட்டு நாடு கொண்டு செல்லப்படுவதற்கு தடைகள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. அதேவேளையில் போர் நிலவும் நாடுகளில் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு தடைகள் விதிக்கப்படுகின்றன. போரிடும் குழுக்களின் கொள்கைகளில் உள்ள வேறுபாட்டினால் ஐநாவை, செஞ்சிலுவை சங்கம் போன்ற உலக அமைப்புகளும் உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை கொண்டு செல்வதற்கு தடைகள் விதிக்கப்படுகின்றன. ஆனால் லாபம் ஒன்றையே கொள்கையாக கொண்டுள்ள ஆயுத வர்த்தகர்கள் உருவாக்கும் போர்க்கருவிகள் நாடுகளிடையே சுதந்திரமாக வலம் வருகின்றன. இதன் விளைவாக போர் என்ற அரக்கனுக்கு தொடர்ந்து உணவு வழங்கப்படுகின்றது. ஆனால் அவ்வரக்கனின் பிடியில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு உணவு கிடைப்பதில்லை. சில வேளைகளில் மக்களின் பசியே ஓர் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது
என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உரையில் கூறினார். அன்பு நெஞ்சங்களே, கெரசேனர் பகுதியில் ஒரு மனிதர் தீய ஆவிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டதைப் போல் இன்றைய உலகில் அரசுகளும் அடிப்படைவாத குழுக்களும் அவற்றிற்கு ஆயுதங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களும் போர் வெறி என்ற தீய ஆவியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர் என்று எழுத்தாளரும் அருள் பணியாளருமான ஜான் டியர் என்பவர் கூறியுள்ளார். எக்ஸ்பெல்லிங் த டீமன்ஸ் ஆஃப் வார், அதாவது போர் என்ற பேய்களை விரட்டுதல் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கட்டுரை நாம் கடந்த சில வாரங்களாக சிந்தித்து வரும் புதுமையை மற்றொரு கோணத்தில் சிந்திக்க உதவுகின்றது. அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்க தங்கள் நாட்டு இராணுவத்தை அனுப்பும் வல்லரசுகளுக்கு இறைவன் தரும் பதில் போல இந்த புதுமை அமைந்துள்ளது என்றும், அந்நிய நாடான ரோமையின் ஆக்கிரமிப்பில் துன்புற்ற இஸ்ரேல் நாட்டில் பிறந்து வளர்ந்து பணியாற்றிய இயேசு ரோமைய ஆக்கிரமிப்பிற்கு தரும் பதிலே தீய ஆவியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒருவரை விடுவித்த இந்த புதுமை என்றும் அருள்பணி ஜான் டியர் அவர்கள் இந்த கட்டுரையில் கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, இப்புதுமை நிகழ்ந்த சூழலை தன் கட்டுரையின் துவக்கத்தில் அழகாக சித்தரித்துள்ளார் ஆசிரியர். இயேசு இப்புதுமையை தனக்கு பழக்கமான கலிலேய பகுதியில் ஆற்றவில்லை, ஆனால் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதியில் ஆற்றுகின்றார். இயேசு தன் சீடர்களுடன் இப்பகுதிக்கு புறப்பட்டு சென்றதை மார்க்கு நற்செய்தி 4 வாசிக்கின்றோம். அக்கறைக்குச் செல்வோம், வாருங்கள் என்று இயேசு அழைத்ததும் சீடர்கள் மனதில் கலக்கம் தோன்றியிருக்க வேண்டும். பழக்கமில்லாத இடம், வேற்றினத்தைச் சேர்ந்த மக்கள் என்ற எண்ணங்கள் சீடர்களிடம் கலக்கத்தை உருவாக்கியிருக்க வேண்டும். சீடர்களின் உள்மன போராட்டத்தின் எதிரொலி போல் அவர்கள் மேற்கொண்ட கடல் பயணத்தில் புயல் ஒன்று எழுந்தது. சீடர்களின் உள்ளங்களிலும் கலிலேய கடலிலும் உருவான புயல்களை அடக்கி இயேசு கெரசேனர் பகுதியில் காலடி வைக்கின்றார்.
விடுதலை தாருமே என்னாண்டவா, வினை தீர்க்கும் விண்ணரசா, வினை தீர்க்கும் விண்ணரசா.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு கெரசேனர் பகுதிக்கு வந்துள்ளார் என்பதை மக்கள் உணர்வதற்கு முன் தீய ஆவி உணர்ந்தது. கல்லறையிலிருந்து வெளியேறிய அந்த மனிதர் வழியே தீய ஆவி இயேசுவை சந்தித்தது. தான் ஆக்கிரமித்துள்ள ஒரு பகுதியில் இயேசுவுக்கு என்ன வேலை என்ற கேள்வியோடு அந்த தீய ஆவி அவரை அங்கிருந்து விரட்ட முயன்றது. இயேசுவுக்கும் தீய ஆவியால் ஆக்கிரமிக்கப்பட்ட மனிதருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் தன் பெயர் இலேகியோன் என்று தீய ஆவி தன்னையே அறிமுகப்படுத்திக் கொண்டது. இது குறித்து அருள்பணி ஜான் டியர் அவர்கள் அழகான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். இலேகியோன் என்பது ரோமைய படையின் 6000 போர் வீரர்கள் கொண்ட பெரும் படைப்பிரிவு என்பதை அறிவோம். அந்த இலேகியோனை கெரசேனர் பகுதியிலிருந்து வெளியேற்றும் புதுமை வழியே இயேசு ரோமைய ஆக்கிரமிப்பை அகற்றுகின்றார் என்று கட்டுரையாளர் விளக்கம் தந்துள்ளார்.
அன்பு இதயங்களே, அம்மனிதரிலிருந்து வெளியேறிய ஆவிகள் பன்றிகளுக்குள் நுழைந்து அவை கடலில் மூழ்கின என்பதை குறித்து பேசும் அருள்பணி ஜான் டியர் அவர்கள், யூதேயா பகுதியை ஆக்கிரமித்திருந்த ரோமை படையின் சின்னமாக இருந்தது பன்றி என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். பன்றிகள் கடலில் மூழ்கியதைப் போல் ரோமைய ஆக்கிரமிப்பும் அழியும் என்பதை இயேசு இப்புதுமையில் வெளிப்படுத்தியுள்ளார். ஆக்கிரமிக்கும் எந்த சக்தியையும் விரட்டியடித்து மக்களை விடுவிப்பதே இயேசு கொணர்ந்த இறையரசின் முக்கிய பணி என்பது இப்புதுமையில் வெளியானது என்று இக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, இந்த புதுமையினால் ஒருவர் குணம் பெற்றதையும் ஏறத்தாழ 2000 பன்றிகளை தாங்கள் இழந்ததையும் கண்ட மக்கள் இயேசுவை தங்கள் பகுதியை விட்டு போய்விடும்படி விடுத்த விண்ணப்பத்தை கட்டுரை ஆசிரியர் ஜான் டியர் அவர்கள் இன்றைய நிலையோடு ஒப்பிட்டு பேசுகின்றார். ஆயுத உற்பத்தி, அணு ஆயுத ஆய்வு ஆகிய கொடுமைகள் வழியே போர் என்ற பேய் இந்த உலகத்தை இவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பதை தடுக்க பல்வேறு அமைப்புகள் முயன்று வருகின்றன என்பதை அருள்பணி ஜான் டியர் அவர்கள் எடுத்துக்காட்டுகளுடன் இந்த கட்டுரையில் கூறியுள்ளார். ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களே இந்த முயற்சிகளுக்கு எதிராக செயலாற்றுவது இயேசுவை தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு கூறும் கெரசேனர் மக்களை ஒத்திருக்கின்றது என்று அருள்பணி ஜான் டியர் அவர்கள் தன் கட்டுரையின் இறுதியில் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தை ஆக்கிரமித்துள்ள போர் என்ற தீய ஆவியை விரட்டி இறைவன் உலகை குணமாக்கும் புதுமைக்கு ஒரு முன்னோடியாக கெரசேனர் பகுதியில் தீய ஆவிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒருவரை இயேசு குணமாக்கிய புதுமையை காணலாம் என்று அருள்பணி ஜான் டியர் அவர்கள் தன் கட்டுரையை நிறைவு செய்கின்றார். எனதருமை அன்புள்ளங்களே, பசியிலிருந்து விடுதலை பெறும் நாளையும் போரையும் இணைத்து நமது தேடலை துவக்கினோம். அதையொத்த எண்ணங்களோடு நமது தேடலை நிறைவு செய்வோம். அரசு தலைவர்களாக பணியாற்றிய இருவர் போர்க்கருவிகளையும் பசியையும் இணைத்து பேசியிருப்பது நம் சிந்தனைகளை தூண்டுகின்றது.
செல்வமும் அதிகாரமும் மிகுந்தவரிடம் தொழில்நுட்பம் மிகுந்த ஆயுதங்கள் குவியும் போது எழுத்தறிவற்றவர்கள், நோயுற்றோர், வறியோர், பசித்திருப்போர் அனைவரையும் இவ்வாயுதங்கள் கொல்ல முடியும். ஆனால் எழுத்தறிவின்மை, நோய், வறுமை, பசி ஆகியவற்றை இவ்வாயுதங்கள் கொல்ல முடியாது
என்று சொன்னவர் கியூபா நாட்டின் அரசு தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள ஃபிடெல் காஸ்ட்ரோ.
உருவாக்கப்படும் ஒவ்வொரு துப்பாக்கியும், இயக்கப்படும் ஒவ்வொரு போர்க்கப்பலும், ஏவப்படும் ஒவ்வொரு ராக்கெட்டும் இறுதியில் பார்க்க போனால் ஒரு திருட்டுத்தான். உணவின்றி பசித்திருப்போரிடமிருந்தும், ஆடையின்றி குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்போரிடமிருந்தும் திருடப்பட்டவை
என்று சொன்னவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் முன்னாள் அரசு தலைவர் ட்வைட் ஐசன்ஹவர். அன்பு இதயங்களே, வறியோரிடமிருந்து திருடப்படுவதை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் புதன் மறைக்கல்வி உரைகளில் ஒரு முறை பேசிய போது
இவ்வுலகில் உணவு இல்லை என்பது பசிக்கு காரணம் அல்ல, மாறாக நாம் வீசி எறியும் உணவே இவ்வுலகின் பசிக்கு முக்கிய காரணம்
என்று கூறிய திருத்தந்தை,
குப்பையில் எறியப்படும் உணவு வறியோரிடமிருந்து திருடப்பட்ட உணவு
என்று வலியுறுத்தி கூறினார். அன்பு இதயங்களே, போர் என்ற தீய ஆவியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசுகளும் ஆயுத உற்பத்தியாளர்களும் தங்கள் சுயநல பசியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். போர் என்ற அரக்கனின் கட்டுக்கடங்காத பேராசை பசியினால் மக்களை வாட்டி வதைக்கும் உண்மையான உடல் பசியை போக்க செப்டம்பர் 28 கடைபிடிக்கப்படும் பசியிலிருந்து விடுதலை பெறும் நாள் நம் அனைவருக்கும் தெளிவையும் துணிவையும் வழங்க இறைவனிடம் மன்றாடுவோம்.
ஆறுதலின் தெய்வம் நீரே, தேற்றுவீரே உம் வார்த்தையார். ஆறுதலின் தெய்வம் நீரே, தேற்றுவீரே உம் வார்த்தையார். ஜீவ வார்த்தை நீரல்லவோ, ஜீவ வார்த்தை நீரல்லவோ. விடுதலை தாருமே என் ஆண்டவா, விடுதலை தாரு
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.